ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சைவ சித்தாந்த சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவஞான சித்தியார். தலைப்பு சூத்திரம் 2, அதிகரணம் 4. வழங்குபவர் திரு கோமதி நாயகம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
அடுத்தது அதிலே 4வது அதிகரணத்துல ஆணவ மலத்தை பத்தி சொல்லியிருக்கிறான். இப்ப கண்ம மலம் சிந்தித்தோம். கண்ம மலம் முதலே வினைப்பயன்லாம் சிந்தித்தோம். கண் வினை எப்படி உருவா என்று நம்ம சிந்தித்து முடித்தோம். அடுத்தது மாயாமலமாகிய தத்துவங்களை சிந்தித்தோம். மீதி இருக்கக்கூடியது ஆணவ மலம் மட்டும்தான். அதைத்தான் வரும் பாடல்களை கூறுகிறார். மொய்திரு பூதம் ஆதி மோகினி அந்தமாக பொய்திரு சமயம் எல்லாம் புக்க நின்றுடும் புகுன்று மெய்திரு சைவமாதி இருமூன்றும் வித்தையாதி எய்து தத்துவங்களையேயும் ஒன்றுமின்று எம் இறைக்கே. இந்த பாடலுடைய முதலிய கருத்து என்னன்னா, இத்தனை தத்துவங்கள் இருந்தாலும் சித்தாந்த சைவ முதற்பெருங்கடவுளாகிய சிவபெருமான் இந்த 36 கடந்திருப்பார் என்று சொல்றாங்க. புறப்புறச்சமயம் புறச்சமயம் அகப்புறச்சமயம் அவங்கெல்லாம் அந்தந்த தத்துவத்திலே ஒடுங்கிடுவாங்க. இப்போ எடுத்துக்காட்டாக உலகாயுதர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அவன் வந்து பஞ்சபூதத்தில் ஆகாயத்தை தவிர மீதி 4 பூதங்களையும் எடுத்துப்போம். இப்போ அவங்களுடைய முக்தி எந்த நிலையில இருக்கும் அப்படின்னா, அந்தந்த புவனங்களில் தான் இருக்கும். நிலத்துக்குன்னு ஒரு புவனம் இருக்கு, அது புவனாதிபதி இருப்பார். அங்கே உள்ள அங்கே தான் அங்கே சஞ்சரிக்க முடியும். அதுதான் அவங்களுடைய முடிந்த முடிவு. அதுக்கு மேலே அங்கே போக முடியாது. அதே போல இப்போ வைஷ்ணவர்கள் எடுத்துக்கொண்டாமையினால் அவர்கள் ஆன்ம தத்துவம் 24 ஏற்றுப்பாங்க. நம்ம ஆன்ம தத்துவம் 24 சிந்திச்சோம் இல்லையா, 24 அவங்க ஏற்றுப்பாங்க. அதுக்கு மேலே தான் அவங்க போக மாட்டாங்க. வித்யா தத்துவத்துக்குள்ளெல்லாம் அவங்க போக மாட்டாங்க. இப்போ அவங்களுடைய முக்தி நிலை அந்த நிலையிலே தான் அது இருக்கும். இப்போ உலகாயுதர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவங்க வந்து இந்த தத்துவத்திலே நின்றுவாங்க. நிலம் நீர் நெருப்பு காற்று இவ்வளோதான். அந்தந்த புவனத்தை தாண்டி அவங்களால போக முடியாது. அதுக்கடுத்து ஒவ்வொரு புறப்புறச்சமயம் புறச்சமயம் அவங்கவுங்க எந்தெந்த தத்துவத்தை ஏற்றுக்கொள்கிறார்களோ அந்த அளவிலே அவர்கள் நிற்பார்கள். அதை தாண்டி அவர்களால் செல்ல இயலாது. இப்போ அகப்புற நம்ம அகப்புறச்சமயத்திலே உள்ளவர்களை சொல்லும் பொழுது எங்கே எதுவரை வருவாங்கன்னா, சுத்த வித்தை முதலாக புரிந்த 5 தத்துவங்களும் ஒன்றும் நிலைபெறும் எம்மிரைக்கு இதுவும் ஒன்றே. நெருங்கிய பூதம் முதல் அசுத்தாவாய தத்துவம் இறக ஒவ்வொரு தத்துவங்களில் நிலைபெறுவர். சிவாகமங்களில் கூறப்படும் உண்மைத்தன்மை விளங்குகின்ற சைவம் எனப்படும் தலையாகி அறிவுகை சமய தெய்வமாய் நின்ற அதிகார போக லய சிவபேதங்கள் அந்தந்த தத்துவத்திலே விடுபவர்கள். இப்போ வந்து பாசுபதம் இது போன்ற உருவ வழிபாடு மட்டும் பண்ணக்கூடியவர்கள் அவர்கள் எங்கே இருப்பாங்க அப்படின்னா, அவங்க வந்து சுத்த வித்தையில் இருப்பாங்க, இல்லை ஈஸ்வரன் வர வருவாங்க, அதை தாண்டி போக மாட்டாங்க. இப்போ மகேஸ்வரம் சதாசிவமூர்த்தி ஏற்றுக்கொண்டவர்கள் சாதாக்கிய தத்துவம் வர வருவாங்க. இப்போ சித்தாந்த சைவர்கள் தான் சக்தி தத்துவம் சிவ தத்துவத்துக்குள் சஞ்சரித்து அதையும் தாண்டி கடைசியில் சித்தாந்த முக்தி சித்தாந்த சுத்தாத்திய சித்தாந்த முக்தி அப்படின்னா, இந்த தத்துவத்தையும் தாண்டி தான் சிவபெருமான் இருக்கிறார். சிவபெருமான் நம்ம சொல்றோம்னா அவர் எங்க இருக்கிறார் அப்படின்னா, அவர் தத்துவங்களுக்கு அப்பாற்பட்டவர். எல்லா தத்துவத்தையும் தாண்டி இருப்பவர் தான் சிவபெருமான். இப்போ தத்துவம் அப்படின்னாலே அது ஒரு பதமுக்தி, அது ஒரு பதம். அந்த பதத்துல நம்ம இருக்க முடியும். மிக உயர்ந்த நிலை இது, சாதாரண நிலையில சிவ தத்துவமும் நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு நிலை, வீடு பேறு நிலை இதுவும். ஆனால் அதையும் தாண்டிதான் சித்தாந்த முக்தி சொல்லுது. இது எல்லாத்தையும் தாண்டி எந்த தத்துவத்தோட துணை நமக்கு இருக்காது. ஆன்மா சிவம் இது மட்டும்தான். வேற எந்த தத்துவத்துணையும் நமக்கு இருக்க, நேரடியாக உணர்வின் ஏற்பட வரும் சிவபோகத்தை ஒளிவின்றி உருவின் கண்ணனையும் ஐம்புரிய அளவிலும் அளவிற அருளினே சொன்னார் இல்லையா. இந்த தத்துவங்கள் வாயிலாக சிவானுபவத்தை வழங்கி கொண்டிருந்த சுவாமி இந்த உயிர் பக்குவம் பெற்றிருக்கப்பறம் இனிமேல் இந்த தத்துவம் இந்த உயிருக்கு தேவையில்லை என்று அந்த தத்துவங்கள் இல்லாமலேயே நேரடியாக வழங்குகிறார். இப்போ ஒரு பாடம் படிக்கிறோம். இப்போ நீங்கள் சிவஞான அந்த காலத்துலலாம் சிவஞான சித்தியார் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, சித்தியார் வகுப்பு எடுக்கிறதுக்கு முன்னாடி அத்துணை பாடல்களையும் பாராயணம் பண்ண வேண்டும். பாராயணம் பண்ண மாணவர்களுக்கு மட்டும்தான் சிவஞான சித்தியார் எடுத்ததாக நம்முடைய முன்னோர்கள்லாம் கூறுறாங்க. பாராயணம் பண்ணவங்களுக்கு நூல் தேவையில்லை, கையில் புக்கு வச்சுட்டு பார்க்க வேண்டாம், படித்து பின்பற்ற வேணாம், எல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு அதுக்கப்புறம் தேவையில்லை. அதுபோல தத்துவ தரிசனம் தத்துவ ரூப தத்துவ தரிசனம் தத்துவ சுத்தி பெற்ற சிவஞானிகளுக்கு இந்த தத்துவம் தேவையில்லை. அவர்கள் நேரடியாக இறைவனோடு இரண்டரை கலந்து அந்த சிவானுபவத்தை பெறக்கூடிய வல்லமை பெற்றவர்களாக அவர்கள் உயர்ந்து விடுகிறார்கள். அவங்களுடைய முக்தியெல்லாம் எப்படி இருக்குன்னா, அதையும் தாண்டி இருக்கும். அதை தான் என்ன சொல்கிறாருன்னா, எய்து தத்துவங்கள் ஏயும் ஒன்றுமின்று எம் இறைக்கே. இந்த தத்துவம்லாம் எல்லாத்தையும் கடந்திருக்கக்கூடியவர் சுவாமி என்று கூறுகிறார். இந்த மாத சிவஞான சுவாமிகள் வாக்கில் பார்க்கும்போது, ஆணவமலத்து உண்மை கொள்ள மாட்டாத ஐக்கியவாத சிதறி நீக்குவதற்கு மெய்த்தரு செய்யும் ஒன்றும் ஆதி இரு மூன்றும் விஷயத்தார். பாடானவாத செய்யும் முதல் சுத்த செய்வம் ஈராக கடந்த ஏழுல் பாடானவாதத்திற்கும் பேதவாதத்திற்கும் தம்முள் வேற்றுமை சிறிதாக பற்றி அவ்விரண்டையும் ஒன்றாக வைத்து இருமுன்னென தொகை புரியவாரு. இப்ப அந்தந்த இப்ப லயம் இன்னும் சுவாமி அந்த உருவத்திருமேனி மட்டுமே கொண்டு வழிபடக்கூடியவங்க அந்தந்த தத்துவத்தெல்லாம் ஒடுங்குகிறார்கள். ஏன்னா அவருடைய சிந்தனை அதுக்கு அப்பாற்பட்டு இல்லை. இப்ப அறிவிகை சமயத்திற்கும் அவ்வொரு பொருளாய் வேறாம் குறியது உடைத்தாய், வேதாகங்களின் குறியிருந்து அங்கு அறிவியல் அருளால் மணி சொல்லும்போது வேறாம் குறியது உடைத்தாய்னு சொல்லும்போது அதெல்லாம் வேதாகம் அந்தந்த மூர்த்தங்களை மகேஸ்வரனாக உருதராக விளங்கக்கூடிய அந்தந்த தத்துவத்திலே அவர் இருப்பான். எல்லாத்தையும் தாண்டி தான் சித்தாந்த செய்வர்களுக்கு சொரூப சிவனாக இது அத்தனையும் கடந்திருக்கும். அத்தனையும் கடந்திருப்பாங்க. சுத்தமாயங்கும் போது இது ஒருமலமுடைய ஆன்மாக்கள் வாழக்கூடிய புவனம், அஸ்தமாய் இருமலமுடையவர்கள் இருக்கக்கூடிய புவனம், பிரகிருதி மாயம் மும்மலமுடையவர்கள் இருக்கக்கூடிய புவனம். இன்னும் இயல்பாக இன்னும் எளிமைப்படுத்தி சொன்னா, இது தூய பால், காராம்பசுட்டேந்து எடுத்த தூய்மையான பால் சுத்தமாய புவனம். அதில் கொஞ்சம் நம்ம காப்பியோட டிகாஷனை கலந்துட்டோம் அப்படின்னா, கொஞ்சம் கலந்துட்டோம்னா அது கொஞ்சம் அசுத்தம் வந்துடுச்சு, அஸ்தமாய புவனம், மலக்கண்மையோட கலப்பு வந்துச்சு. பிரகிருதிமய பண்ணுன்னா பிளாக் காஃபி, அது முழுமையான இப்போ பாலுக்கு இடமே இல்லை, முழுக்க முழுக்க முக்குணத்தின் வயப்பட்டது. இப்போ அந்தந்த பக்குவத்துக்குரியவர்கள் அந்தந்த உலகத்திலே இருப்பார்கள், அந்தந்த தத்துவங்களை சார்ந்திருப்பார்கள். இப்போ நாமெல்லாம் இருக்கிற இடம் பிரகிருதிமயா புவனம். பிரகிருதிமயா புவனத்தில் இத்தனை தத்துவங்களை நம்ம கூடியிருக்கிறோம். இப்போ நம்மளுடைய இந்த பிறவி முடிந்தால் நம்ம அடுத்து சுத்தமாய அஸ்தமாய போனத்துக்கு முன்னேறி செல்வமா என்பது தான் பெரிய கேள்வி. அது முன்னேறணும் அப்படின்னா இது எல்லாத்தையும் கடந்தவங்க தான் அங்கே முன்னேற முடியும். இதில் 23 கடந்து ஒரு தத்துவம் நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்க, எல்லா தத்துவத்தையும் திறந்துட்டான், எல்லா தத்துவத்தையும் திறந்துட்டாங்க. எல்லாத்தையும் திறந்து ஒரு சின்ன ஒரு ஸ்வீட் சாப்பிடணும்னு ஆசை இருந்து சுவையிருந்துன்னா மறுபடியும் இந்த ஆன்ம தத்துவத்தெலாம் இருந்தா அதுதான் விதி. அந்த அல்காரதம் இங்கே அனுப்பாது. அல்காரதம் செக் பண்ணும்போது 24 தத்துவமும் கிளியர் ஆகணும். கிளியராக நம்ம 24 நல்லா இருக்கும்போது அடுத்து இங்கே போகிறது, அதனால் இங்கேயே தான் இருக்க போகிறோம். திருவுருளால் குருவுருளால் பெருமானே கருணை கொண்டு ஏதாவது ஒரு வகையில் நம்மளை அங்கே கொண்டு போனாதான் ரொம்ப ரொம்ப வியப்பாக இருக்குது இந்த நிலையெல்லாம் பார்க்கும்போது. அடுத்தது, சிவம் சக்தி நாதம் விந்து சதாசிவன் திகழும் ஈசன் உவந்தருள் உருத்திரந்தான் மாலையன் ஒன்றின் ஒன்றாய் பவம் தரும் மருவம் நாலு இங்கு குருவனால் உபயம் ஒன்றாய் நவந்தரு பேதமாக நாதனே நடிப்பன். இந்த 36 தத்துவம் இருக்குது. இந்த 36 தத்துவத்துக்கும் அதிபதி இருக்காங்கன்னு சொன்னோம், அந்தந்த அதிதெய்வம் இருக்குன்னு சொன்னோம். அப்ப இதையெல்லாம் நடத்துறது யார், இத்தனையும் நடத்துறது யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. எத்தனை உயிர்கள், எத்தனை கோடான கோடி உயிர்கள், அத்தனை உயிர்கள், அத்தனைக்கு எத்தனை யுகங்கள், அதெல்லாம் கால தத்துவம் நேரி தத்துவம் இதில் நிர்ணயம் பண்ணி இச்சா ஞான கிரியை கலை வித்தை ஆகாரத்தெல்லாம் கொடுத்து ஆன்ம தத்துவங்களை இயக்கி வித்து இதெல்லாம் எவ்வளவு பெரிய காரியம். இது எல்லாத்தையும் செய்கிறது சுவர்மான் தானா இல்லை வேற யாருமான ஒரு கேள்வி வருது. அப்போ சொல்லும்போது அதுக்கு இந்த பாடலை விளக்கம் சொல்கிறார். சிவம் சக்தி நாதம் விந்து நவந்தரு பேதனா 9 வகை சக்தி, நவந்தரு பேதம் இல்லை. சிவம் சக்தி நாதம் விந்து சதாசிவன் ஈசன் உருத்திரன் மால் அயன் 9 பேர். முன்னமே சொன்னது போல சிவத்தத்துவத்துக்கு அதிபதி சிவபெருமான், அது முதல் தத்துவம். கடைசி தத்துவம் வந்து 36 நிலம் பிரம்மன் அதிபதி. சிவபெருமான்லேருந்து பிரம்மன் வர 9 நிலையிலிருந்து நவந்தரு பேதமாக வெவ்வேறு பேத நிலையிலிருந்து நாதனே நடிப்பன் அவர் ஒருத்தர் தான் செய்வார். எப்படி ஒருத்தரே ஒரு நாடகத்தில் ராவணன் இடத்தையும் போடுவார், அவரே வாலி வேடத்தையும் போடுவார், அவரே அமைச்சர் வேடத்தையும் போடுவது போல சிவபெருமான் பல்வேறு வேடங்களை தாங்கி நின்று இந்த தத்துவங்களை எல்லாம் இயக்குகின்றார். இதில் வந்து இந்த நவந்தரு வேடம் இந்த 9 வேடத்தில் சிவ தத்துவம் சக்தி தத்துவம் நாத தத்துவம் இந்து தத்துவம் இந்த 4 அருவத்திருமேனி, அருவத்திருமேனி நல்ல ஞாபகம். சிவம் சக்தி நாதம் இந்து இது வந்து அருவத்திருமேனி. இந்த 4 நாதம் சிவம் ஒன்றுனாலும் அந்த 60 அது வேறுபடுகிறது. அதனால தான் அதை தனி திருமேனியாக சொன்னான். நாதம் சிவம் நாதம் இந்து சக்தி இதுனாலும் 63 சாதாக்கியம் 63 சதாசிவ திருமேனி. மீதி இருக்கக்கூடிய மகேஸ்வரன் உருத்ரன் மாலையன் 63 அருவம் அருவுருவம் உருவம் இந்த 3 யார் தான் தலைமை தாங்கி அனைத்தையும் நடத்துகின்றார், பரசிவமாகிய சிவபெரும்பொருளே எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டிருக்கக்கூடிய சிவபெரும்பொருள் தான் நடத்துகின்றார். அதனால இப்போ நம்ம இந்த பல பேர் சொல்லுவாங்க வேதங்களில் சிறுதெய்வத்தை புகழ்கிறார்கள், சிறுதெய்வ வழிபாடு செய்கிறாங்க, இதெல்லாம் ஏற்றுக்கலாமான்னு பார்த்தோம்னா அந்த இடத்த நாம் வந்து சம்புபக்ஷமாக சிவபெருமானைத்தான் காண வேண்டும். சம்புபக்ஷம் அனுபக்ஷன்னு பார்ப்போம். அனுபக்ஷன்னு பார்த்தா அந்த உயிர் சம்பந்தப்பட்ட உயிர் மால் அயன் இந்திரன் அப்படின்னு பார்ப்போம். ஆனால் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய சக்தி ஆற்றல் யார் கொடுத்தது? அவங்களே உருவாக்கிக்கிட்டதா, அவங்களே பெற்றதா? இல்லை, அது சிவபெருமான் கொடுத்த அதிகாரம். அப்போ அந்த சம்புபக்ஷமாக பார்க்கும்போது அவங்க எல்லாத்தையுமே நம்ம சிவமாக தான் பார்ப்போம். சிவத்தை தவிர அங்கே வேறு எதுவுமே நடக்குது. அதனால் அனைத்தையுமே சிவமாக பார்க்கக்கூடிய அந்த ஒரு நிலையில நவந்தரும் பேதமாக நாதனே ஏகநாதனே நடிப்பு நான் ஒருத்தன் தான். இன்னைக்கு நம்ம தெய்வங்களை பற்றி மற்ற சமயத்தவர்கள்லாம் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன ஒரு தெய்வமா ரெண்டு தெய்வமா எத்தனை தெய்வம் இருக்குது அப்படின்னு கேலியா நக்கலா பேசுகிறாங்க இல்லையா. உண்மையிலே சைவ சமயம் செய்யக்கூடிய சைவ சமயம் சொல்கிற உண்மை என்ன? ஒருவன் என்னும் ஒருவன் காண்க ஏகன் ஏகநாதனே நடித்தன் அவன் தான் பல்வேறு உருவம் தாங்கி நின்று இந்த உலகத்தை நடாத்துகின்றான் என்று கூறுகிறார். அடுத்த பாடல்ல அந்த நவந்தரு வேதத்தில் உள்ள சிவருமானுக்கு சக்தியா இருக்கக்கூடிய சக்தியினுடைய பெயர் சக்தியாய் விந்து சக்தியாய் மனோன்மணி மனிதனாகி ஒத்துரும் மகேசையாகி உமை திருவாணியாகி வைத்துரும் சிவாதிக்கு இங்கன் வரும் சக்தி ஒருத்தியா ஆகும் எத்திரம் நின்றான் ஈசன் அத்திரம் அவளும் நிற்பாள். சிவபெருமான் தொடங்கி பார்வதி தேவி அம்மையிலிருந்து பிரம்மதேவனுடைய வாணியாகிய சரஸ்வதி வர ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சக்தி, விஷ்ணுவுக்கு மகாலட்சுமி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சக்தி. அவள் எத்திரம் நிற்பாள் என்றால் சிவபெருமான் என்ன நினைக்கிறாரோ அதை செய்வார். சிவபெருமான் என்ன நினைக்கிறாரோ அதை அவர்கள் நடத்துவார்கள். கிரியா இறைவன் ஞான சக்தியா இருக்க அவங்க கிரியா சக்தியாக இந்த நவந்திரு பேரத்தில் உள்ள சக்தியும் செயல்படும் என்று கூறுகிறார். சக்திதான் நாதம் ஆதிதான் ஆகும் சிவமும் அந்த சக்திதான் ஆதியாகும் தரும் வடிவான எல்லாம் சக்தியும் சிவமுமாகும் சக்திதான் சத்தனுக்கு ஓர் சக்தியாம் சத்தன் வேண்டிற்றெல்லாம் சக்திதானே. சக்தியாம் நாதம் தான் ஆதிதான் ஆகும் சொல்லும்போது சக்தி வந்து நாத தத்துவத்திலே கூடியிருக்கும், சிவமும் சக்தி தத்துவத்திலே கூடியிருக்கும். எப்படின்னா மரமும் காழ்ப்பும் போல, ஒரு மரத்தில் வந்து காழ்ப்புனா வைரத்தன்மை, ஒரு திண்மையான ஒரு மரம் அதனுடைய அந்த வைரத்தன்மையும் அந்த மரத்தை எப்படி பிரித்து பார்க்க முடியாதோ, நெருப்பையும் சூடையும் எப்படி பிரித்து பார்க்க முடியாதோ, அதுபோல சிவமும் சக்தியும் சேர்ந்திருந்து இதையெல்லாம் நடத்தும் என்று கூறுகின்றார். இதுதான் நம்ம தாதான்மிய சம்பந்தம். சத்தனுக்கு சக்தியாம் என்பது வல்லவனுக்கு வல்லவையாய் நிற்கும் என சிவசக்திகளுக்கு நாயக நாயகி பாவம் கூறியவார் என்று மாதசங்கான சுவாமிகள் கூறுகிறார். சத்தனுக்கு சக்தியாய் இல்லை பிரித்து பார்க்கறது இதே கிடையாது. அம்பாள் சாமி கோயிலில் வழிபட்டுட்டு அம்பாள் கோயில் வழிபடாமன்னா சாமி அம்பாள் கோச்சிக்குவாங்க. இதெல்லாம் சித்தாந்தத்துக்கு ஒவ்வாதது. சிவலிங்கமே வந்து சிவசக்தியினுடைய வடிவம் தான். ஆவுடையார் தான் பராசக்தி, இந்த பானந்தான் சிவபெருமான். சிவலிங்கத்தை நீங்கள் வழிபட்டாலே சிவசக்தியை வழிபட்டதுக்கு சம்பந்தம். எந்த காரணம், அந்த காலத்துலலாம் சுவாமியோட மூலவர் மட்டும்தான் கோயில் இருந்தாங்க, அம்பாள் தனியாக வைக்கப்படலை. அந்த அருட்சக்தியினுடைய வழிபாடு சிறக்க வேண்டிய எல்லாருக்கும் சக்தியினுடைய பெருமை தெரிய வேண்டியதுக்காக தனிப்பட்ட முறையில் ஒரு உருவம் செய்து மயிலையில் கற்பகாப்பாள், திருவொற்றியூரில் வடிவுடையம்மன், திருநெல்வேலியில் காந்திமதி, மதுரையில் மீனாட்சியில் தனித்தனியாக அவர்கள் வகுத்து வைத்தார்கள். சிவம் சக்தி தன்னை என்றும் சக்திதான் சிவத்தை என்றும் உவந்து இருவரும் புணர்ந்து இங்கு உலக உயிரெல்லாம் என்றும் பவன் பிரம்மச்சாரியாகும் பான்மொழி கன்னியாகும் தவம் தரு ஞானத்தோர்க்கு இத்தன்மைதான் தெரியும் என்றே. ரொம்ப முக்கியமான செய்தி இந்த பாடலர், ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி இந்த பாடலர். சிவபெருமான்டேந்து வருவது சக்தி, சக்தியும் சிவத்தை இணைகிறது, சக்தியும் சிவத்தை சார்ந்திருக்கிறது. சிவம் சக்தியும் தாதான்மை சமத்தில் பிரிக்கவே முடியாது. இவர்கள் இருவரும் புணர்ந்துதான் இந்த உலகமும் உயிரும் உருவாகி இருக்கின்றது. சிவமும் சக்தியும் சேர்ந்தாதான் தத்துவங்கள் உருவாக்கப்படும், தத்துவங்கள் செயல்படும். சிவசக்தி சேர்ந்தாதான் சிவம் சங்கற்பம் பண்ணும் சக்தி அதை நடத்தும். இப்போ நம்ம திருக்கோயில் எல்லா இடங்கள்லையும் திருக்கல்யாணம் பார்க்குறோம். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம், எல்லா சிவாலயங்களையும் நம்ம திருக்கல்யாணத்தை பார்க்குறோம். இந்த திருக்கல்யாண வைபவத்தினுடைய தத்துவம் என்ன என்றால், சிவமும் சக்தியும் இருந்து இத்தனை தாத்துவங்களை உருவாக்கி இந்த உலகங்களை படைத்து இத்தனை 224 பூமங்களையும் நிர்வாகம் செய்து நிர்வகித்து அந்தந்த குணாதிபதிக்குரிய அதிகாரத்தை கொடுத்து உயிர்களுடைய மலத்தை கெடுத்து ஞானத்தை விளக்கி கடைசியில் தன் திருவடியை சேர்த்துக் கொள்வார்கள். அதை விளக்குவதற்காக தான் அந்த திருக்கல்யாண வைபவம் ஒவ்வொரு சிவாலயங்களும் வருடந்தோறும் பிரம்மோத்சவத்தோடு செய்வார்கள். அதோட தத்துவம் வந்து இதுதான். மனாளராக அவருக்கு வருட வருட திருமணத்துக்கு காரணம் என்னன்னா, இது தொன்று தொற்று சுவாமி சிவசக்தியினுடைய இந்த கருணை, அவங்களுடைய அந்த திருவுருள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். அதை காட்டும் ஒன்றந்தான் அந்த அந்த உற்சவம் நடைபெறுகிறது. அப்படி இப்படி திருமணம் பண்ணிட்டனால அவர் கணவர் அவர் மனைவின்னு இல்லை, நம்மளாம் நம்ம மாடல் போல் இல்லை, நாம் திருமணம் செய்து கூட நாம் இப்படி வாழுங்கிறதுக்காக தான் அப்படி ஒரு நிலை ஒரு சம்பவம் உருவாக்கப்பட்டது. அதில் அருள் சிவாச்சாரிய சுவாமி சுவரமணி சொல்ல, பவன் பிரம்மச்சாரி ஆகும், சுவரமன் பிரம்மச்சாரி. அவருக்கு திருமணமானது கிடையாது, இவ்வளவு விஷயம் நடந்தாலும் அவர் பிரம்மச்சாரி, இவ்வளவு விஷயங்கள் சக்தி பண்ணாலும் அவள் கன்னிகை, அவளுக்கும் திருமணம் ஆகலை. இது யார் உணர்வாங்க அப்படின்னா, தவம் தரு ஞானத்தோர்க்கு இத்தன்மை தெரியும். தவத்தினால் ஞானத்தை உணர்ந்தவர்கள் மட்டும்தான் சுவாமி பிரம்மச்சாரி அம்மை கன்னிகைன்னு உணர்வாங்க. மற்றவங்க அப்படி நம்மளை போல தவம் வந்த அந்த ஞானம் இல்லாதவங்க நம்மளை போல அவங்களையும் நம்ம நினைத்துக் கொள்வோம். மங்கையோடு இருந்தே யோக செய்வானை அப்படிங்கிறது திருவிசைப்பா ஒன்பதாம் திருமுறை. இப்படி மங்கையோடு இருந்து யோகம் செய்ய முடியுமா? மங்கையோடு இருந்து செய்தார் சிவபெருமான். அப்ப அந்த பாடலுக்கு இந்த பொருள் கிடைக்குது, பவன் பிரம்மச்சாரி பான்மொழி கன்னி. இந்த பாடலுடைய பொருள், இப்ப நம்ம பொருள் தான் உணர்ந்திருக்கிறோமே இல்லையா, உணர்வுக்கு இன்னும் வரல. அது உணர்வுக்கு வரணும் அப்படின்னா நம்ம நரம்ப தவம் செய்யணும். பரஞானத்தால் சுவாமியே அது உணர்த்துவார். எப்படி நாம் பிரம்மச்சாரியே, அம்மா எப்படி கன்னிகை என்று அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்களே சுவாமியை குருவர்களால் இது உணர வேண்டிய ஒரு நிலை. தனு கரண புவன போகம் தற்பரம் பந்தம் வீடு என்று அணிவினோடு எல்லாம் ஆகி அடைந்திடும் தத்துவங்கள் இனிதறிந்து இவை நிவர்த்தி முதல் கலையிடத்தை நீக்கி நனிபரம் உணர்ந்தோன் அந்த தத்துவ ஞானி ஆவன். தத்துவ ஞானினா யாரு இருக்குன்னா, இந்த தனுகரண புவன போகங்கள், தனுனா உடல், கரணம் கரண கரணங்கள், புவனங்களா இந்த உலகங்கள், போகங்களா அதை அனுபவிக்கக்கூடிய அந்த போக நிலை. இதனால் வருவது பந்தம். இது அனைத்து தனுகரண புவன போகம் பந்தம். இதுலேருந்து விலகி செல்வது வீடு. அதான் பந்தமும் வீடும் ஆய பராபரன் என்று திருமுறைகளில் பல இடங்களை நம்ம காணலாம். இதையெல்லாம் சேர்ந்து அணுவினோடுன்னா, இந்த இடத்துல அணுனா உயிர், உயிரோடு சேர்ந்து இந்த தத்துவங்களை எல்லாம் முழுமையாக அறிந்து அந்த தத்துவங்கள் ஒவ்வொரு கலைகளின் நிவர்த்திகளை, பிரதிஷ்டாக்களை, வித்யாக்களை, சாந்திகளை, சாந்தி அதீத கலை, இந்த 36 தத்துவமும் அந்தந்த தத்துவ அந்த புவனங்கள் அது அடங்கியிருக்கும். ஒவ்வொரு புவனங்கள்லேயும் ஒவ்வொரு தத்துவங்கள் அடங்கியிருக்கும். இந்த கலைகள் அந்த அதையெல்லாம் உணர்ந்து அதனுடைய தொடர்பை எல்லாம் அறிந்தவன் தத்துவ ஞானி ஆவான். அவன் தான் தத்துவ ஞானி. அதான் தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி. அந்த தத்துவ சுத்தி பெற்றவன் சிவஞானி ஆகி விடுவான். ஏன்னா தன்னையும் உணர்ந்து விடுதான், தனக்காக இறைவன் கொடுத்த அந்த கருவிகளினுடைய தன்மையை உணர்ந்து விடுகிறான். அப்புறம் தலைவனையும் அவன் உணர்ந்து விடுகிறான். தன்னை உணர்ந்து தமையுடைய தன்னோட எம்மையுடைய ரம்மைகளான் நம் மேகண்டா சொன்னது போகிறான். எல்லாமாய் தத்துவங்கள் ஏய்ந்தது என் அளவுக்கு என்னின். சரி, இத்தனை தத்துவங்களை எது கொடுத்தாருனா, முன்னமே சொன்ன அதே கருத்து, தொல்லாய கண்மம் எல்லாம் துய்ப்பித்து துடைத்தற்கும் பின் நில்லாமை முற்றுவித்து. இந்த உயிரை தொன்று தொட்டு பந்தித்திருக்கக்கூடிய ஆணவமலம் இந்த மும்மலங்களை நீக்குதல் பொருட்டும், அவை துடைக்குதல் பொருட்டும், நில்லாமை முற்றுவித்து, நிலையில்லாத இந்த பிறவியை முற்றுவித்து நீக்கவும் நீக்கி கூடி நின்ற பொல்லாத ஆணவத்தை போக்கவும் புகுந்ததன்றேன். இந்த உயிரோடு கூடி நின்ற அந்த பொல்லாத ஆணவம், இந்த பொல்லாத ஆணவத்தை போக்குவதுக்காக தான் இவ்வளவு தத்துவம். ஆணவத்தை வந்து இருளோட திருவுருட்பயணம் உமாவதி சிவாச்சாரியர் அப்புறமா சொல்லுவாங்க, இருளாவது தன்னை காட்டும். ஒரு இடத்துல இருள் இருக்குது அப்படின்னா அங்கே இருட்டாக இருக்குது, போகக்கூடாது நமக்கு தெரியும், நமக்கு ஒன்றும் தெரியாதுப்பா, இருட்டுக்குள்ளே போகாத அப்படிம்பா, அங்கே இருள் இருக்குது. ஆனால் ஆணவங்கிற அந்த இருள் தன்னையே காட்டாது. இருள் இருக்குனே தெரியாது, ஆனால் நம்ம இருள் இருப்போம். நம்ம ஏதோ பெரிய வெளிச்சத்தில் இருக்க மாதிரி நினச்சிக்கிட்டு இருப்போம், நமக்கு தெரியாத விஷயம் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் முழுமையான அறியாமையில் இருளில் வாழ்ந்துட்டு இருப்போம். அந்த மாதிரி மக்களை நீங்கள் பார்க்கலாம் அந்த உலகத்தில். தனதினமும் நம்ம அவங்கள அவங்களோட தான் வாழ்ந்துட்டுருக்கோம், இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் ஆணவம் தண்ணியே காட்டாது, அந்த அறியாமைன்னு ஒன்று இருக்குது, தண்ணியே காட்டாது. அதான் அதனுடைய சேர்ந்த பொல்லாத ஆணவம். அதுதான் சகசமலம்னு சொல்லுவார். சகசம்னா சகோதரன், சகோதரினா சக உதிரி, சக உதரம். இந்த ஒரே உதரத்தில் பிறந்தவங்க சக உதிரம், சகோதரன் சகோதரி. சகசமலம்னா நம்மோடே தொடக்காலத்துலேருந்து கடைசி வரை இருக்கிறது சகசமலம். அந்த மலத்தை போக்குவதற்காக இத்தனை தத்துவங்களையும் கொண்டு போய் சாமி கொடுத்தார். பிரதோஷ காலங்களையும் மற்ற ஆலயங்களையும் கோயிலில் போய் பார்க்கும்போது, நம்ம கடனை நீக்கணும், மகனுக்கு வரன் வரணும், மகளுக்கு நல்ல வரன் வரணும், வேலை கிடைக்கணும், நல்ல படிக்கணும், நல்ல செய்யணும், அது பண்ணணும், இது பண்ணணும், இதெல்லாம் மக்கள் பலவிதமான விண்ணப்பங்கள் செய்கிறாங்க. கருணையோடு அவன் அதை ஏற்ற அருள் செய்கிறான், அது வேறு விஷயம். அது பொதுமக்களுக்குரிய வழிபாடு, அது பொது வழிபாடு. அதுதான் அப்பர் சாமி சொல்வார், பொது நீக்கி தனி நினைய வல்லோர்க்கென்றும் பெருந்துணையை பெரும்பற்ற புலியூரானை பேசாதவனெல்லாம் பரவாயில்லை. சித்தாந்த செய்வர்களாகிய நாம் அந்த பொதுமக்கள் போல வழிபாடு செய்ய முடியாது. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் யூகேஜி எல்கேஜி படிக்கிற பிள்ளைங்க கிளாஸ்லேயே மலஜலம் கழிக்கலாம், அது அலவுடு, அவங்களுக்கு யாரும் தப்பாக சொல்ல மாட்டாங்க. காலேஜ் படிக்கிறவங்க பண்ண முடியுமா? பண்ணால் என்ன சொல்லுவாங்க? அது வாய் சாத்தியம் இருக்கா? அதனால் அந்தந்த வயதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய செயல்பாடுகள் மாறணும். இப்போ நம்மெல்லாம் வந்து சைவ சித்தாந்திகளான பிறகு நாமளும் அங்கே போய் நின்றுக்கிட்டு எனக்கு பொண்ணை கொடு, எனக்கு பொருளை கொடு, எனக்கு அதை கொடு, இது கொடுன்னு கேட்டோன்னா நம்ம இது என்ன, இப்போ இவ்வளோ காலம் திருமுறை பாடினதுக்கும் இவ்வளோ சித்தியாக இருப்பேன்றதுக்கும் இவ்வளோ சிவஞானம் கட்டுறதுக்கும் அர்த்தமே இல்லை. நமக்கு அங்கே போனால் கண்ணீர் வரும், இல்லைனா கேட்கறதுக்கு எதுவும் மனசில் வரவே வராது. இப்போ நான் இப்போ தாங்கி இவ்வளோ தூரம் நம்ம அறிவிச்சே ஞானத்தோடு வந்து நிற்கிறோமே, இத்தனை தத்துவ கூட்டத்தோடு கூடி நிற்கிறோமே, இதை நாம் வேண்டிய அவர் கொடுத்தார். இந்த உலகத்தை நம்ம வேண்டியாக கொடுத்த, இந்த தாய் தந்தையர் நம்ம வேண்டியாக கொடுத்தார், இந்த மனைவி மக்களை நம்ம வேண்டியாக கொடுத்தார், இந்த புத்திரங்களை எல்லாம் அவர் கொடுத்தது தானே. அப்போ இனிமேலும் இருக்கக்கூடிய காலங்களுக்கு அவர் எல்லாம் வகுத்து வச்சிருப்பாருன்னு அந்த நம்பிக்கை வரணும், அந்த நம்பிக்கை வரணும். இல்லை நம்ம கேட்கலன்னா அவர் தரமாட்டார், நம்ம கேட்டு வைப்போம் அப்படி. அது வந்து அறியாமையில் அழுத பிள்ளை தான் பால் குடிக்கும்னு சொல்லுது, அந்த நிலையில தப்பா அறியாமையின் காரணமாக குடிப்பான். சித்தாந்த செய்வர்கள் சித்தியார் போய் படிக்கக்கூடிய அன்பர்கள்லாம் சாமி கிட்ட போய் இரவாத இன்ப அன்பத்தவர் வேறு ஞானத்தை தவிர வேறு எதுவுமே நம்ம வேண்டக்கூடாது. ஞானம்தான் அவர்கிட்ட கேட்கணும், சிவஞானத்தான் கேட்கணும். மற்ற எல்லாம் அவரே கொடுத்து வச்சிருக்காரு, இன்னும் கொடுப்பார். அவரை வணங்காட்டாலும் கொடுப்பார். நாளைக்கே நம்ம சிவபக்தியை நிறுத்தினாலும் இந்த பிரிவில் நாம் அனுபவிக்கக்கூடிய சுகதுக்கங்களையும் போகங்களையும் அவர் தடுக்க போகிறதில்ல, அது தன்னால் அந்த ப்ரோக்ராம் அது ரன் ஆகிட்டே இருக்கும். அதனால் சிவ வழிபாடு வேறு, நம்முடைய தேவைகள் அதுக்கு இதுக்கும் சேர்த்து குழப்பிக்கொள்ளவே வேண்டாம். அது சிவ வழிபாடுங்கிறது விருப்பு விருப்புக்கு அப்பாற்பட்டு நம்ம செய்யறது, அதை நிலையானது. அடுத்தது ஆணவ மலத்தை பற்றி சொல்கிறார், ஒன்றதாய் அநேக சக்தி உடையதாய் உடனாய் ஆதி அன்றதாய் ஆன்மாவின் தன் அறிவோடு தொழிலை யார்த்து நின்று பொத்திருந்து பொத்திருந்து அவத்தை நிகழ்த்தி செம்பினில் களிம்பி எய்ந்து என்றும் அஞ்ஞானம் காட்டும் ஆணவமி என்கின்றேன். எப்பவுமே அஞ்ஞானத்தை தான் அது கொடுக்கும். ஆணவ மலை வந்து அஞ்ஞானத்தவர் எதுவுமே செய்யாது. ஒரு பொருள் தான் பதி பசு பாசத்தில் முப்பொருள் உண்மையில் நம்ம அது ஒரு பொருளாக வச்சிருக்கிறோம். ஆணவ மலத்தை ஒன்றதாய் அது ஒரு பொருளாக இருந்தாலும் அநேக சக்தி உடையதாய், ஆணவங்கிறது காரணம், அதனுடைய காரியம் காமம் குரோபம் மலமாமதுன்னு பல வகையில் அது விரியும், பலவிதமான வகையில் அது விரியும் அந்த காரியம். எங்களுக்கெல்லாம் மிகப்பெரியது என்ன அப்படின்னா குணத்தத்துவங்கள். ஆணவ மலத்தோட குணத்தத்துவங்களும் கலந்து எல்லாம் இதுக்கு பண்ணும்போது ஆங்காரம் கூட சேர்ந்துருச்சுன்னா கூட்டணி சேர்ந்துருச்சுன்னு அர்த்தம். ஆட்டம் தாங்காது, அவ்வளோ பெரிய ஆட்டமாக இருக்கும் அந்த உயிருக்கு. அகங்காரம் ஆணவ மலம் மாயாமலம் இதெல்லாம் சேர்ந்ததுன்னா ராஜதமும் தமமும் ஏறிச்சு அப்படின்னா கையிலே பிடிக்க முடியாது, யாருக்கும் அடங்க மாட்டாங்க. எனக்கு தெரியாதா எனக்கு தெரியாதா அந்த மாதிரி பேசுறது பல வினைக்கு அது மேலும் மேலும் வினையை பெருக்குவதுக்கு தான் ஆகிடும். உடையதாய் உடனாய் எப்பவுமே உயிர் கூட உயிர் உடனாக அது இருக்கும், முக்தி நிலையிலே இருக்கும், அது வலுவற்று இருக்கும், முக்தி நிலையில நீங்கிறாது. அங்கே தான் நம்ம சர்க்காரியவாதம் இருக்குது. அனாதி அப்படின்னா எப்பவுமே இருக்கிறது, நம்மளை விட்டு போகவே போகாது, கேவல நிலையில் முழுமையாக மயக்கம் செய்யும், சகல நிலையில் இன்னும் பலவே மாய கன்மத்தோடு சேர்ந்து மயக்கம் செஞ்சாலும் மாயினுடைய துணை கொண்டு அதை விட்டு நீங்க இயலும், அதனுடைய சக்தி வலுவிளக்க ஆரம்பிக்கும். சுத்த நிலையில் முழுமையாக அது வலுவிழந்து இருக்கும், ஆனால் அது இருக்கும், அது முழுமையாக நீங்கிடாது. அதனால தான் உடனாய் ஆதி என்றதாய் அனாதியே நம்மோடது இருக்கும். ஆன்மாவின் தன் அறிவோடு தொழிலை ஆய்த்து உயிர்களோட அறிவிலே நின்று அதனுடைய தொழில்களை எல்லாம் மறைத்து போக நிகழ்ச்சிக்கு வினைக்கு முதற் காரணமாகி இருப்பது. வினையை செய்வதற்கு அந்த அறியாமைதான், ஆணவ மலத்தினுடைய காரியத்தால் தான் உயிர்கள் வினை செய்யும். இப்போ அந்த காரியத்துக்கு காரணமாக இருக்குது ஆணவ மலம். அதனால தான் சென்ற பாடலில் பொல்லாத ஆணவத்தை போக்கும் புகுந்தது என்றே, பொல்லாத ஆணவத்தை போக்கும் புகுந்தது என்றே என்று கூறுகிறார். அஞ்ஞானத்தை காட்டும், அஞ்ஞானத்தை காட்டும், அஞ்ஞானம் தன்னே அகழ்வுக்கும் நல்லறிவேன்னு திருவாசகத்தில் சிவபுராணத்தில் நம்ம பாடுவோம். சைதன்ய வடிவமாக இருக்கக்கூடிய சிவருமான் தான் அந்த அஞ்ஞானத்தை அகல வைக்க முடியும். அடுத்து இந்த ஆணவ மலத்தை சொல்லும்போது எப்போதும் போல பல தடைகளை எடுப்பப்படுகிறது. இவ்வளவுக்கும் காரணம் ஆனாமலம்னு சொல்றோம். அப்ப பல மாயாவதிகள்லாம் வர்றாங்க, இல்ல ஆனாமலம்னு ஒரு மலமே அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. மலம் என வேறு ஒன்று இல்லை, மாயாகாரியம் அது எண்ணின் இலகு உயிர்க்கு இச்சாஞான கிரியையில் எழுப்பும் மாயை விலக்கிடும் மலம் இவற்றை வேறுமன்று அது வேறுவாகி உலகு உடல் கரணமாகி உதித்திடும் உணர்ந்து கொள்ளே. மலம்ங்கிற ஒன்னே கிடையாது, எல்லாமே மாயையா, மாயை வந்து மறைப்பதனால தான் உயிருக்கு வந்து இந்த மயக்கமெல்லாம் வருது என்று கூறுகிறார்கள். அப்போ அதுக்கு அவங்க பதில் அருந்த சிவாச்சாரிய சுவாமிகள் என்ன கூறுகிறார் என்றால், உயிர்க்கு இச்சாயான கிரியைகள் எழுப்பும் அறிவிச்சை செயல்களை விளக்குவதாகிய மாயைக்கும் ஒன்றி தின்று அவைகளை மறைப்பதாகிய மலத்துக்கும் வேற்றுமை பெரிது. ரெண்டு விஷயம் இருக்கு. மாயை வந்து உயிருக்கு அறிவு விளக்கத்தை கொடுக்கிறது, அது மயக்கத்தையும் செய்யும் நம்ம சொல்லுவோம் சைவ சித்தாந்தத்தில். ஆனால் ஆணவமலம் மயக்கத்தை மட்டும்தான் செய்யும், மயக்கத்தை மட்டுமே கொடுக்கும். அதனால் இந்த இரண்டுக்கும் வேறுபாடு இருக்குது. மாயை வந்து மயக்கத்தை மட்டும் கொடுக்காத அறிவு விளக்கத்தையும் கொடுக்கும். மாயை மூலம் வந்து கருவியில் கொண்டு தான் இன்றைக்கி நம்ம சித்தாந்தம் படிக்கிறோம், சிவஞான சித்தியார் கற்கிறோம், நம்ம சிவபூஜை செய்கின்றோம், அந்த தத்துவங்களையும் துணை கொண்டு தான் செய்கிறோம். அப்போ வந்து மாயை வந்து மறைப்பு மட்டும் செய்யலை, அது நமக்கு அறிவு விளக்கத்தையும் கொடுக்க துணையாக இருக்கிறது. கள்ளப்புலனைந்தும் காளாமணி விளக்கே திருமூலர் சொல்வார், நமக்கு துணையாகவும் இருக்குது மயக்கத்தையும் செய்கிறது அது. அப்போ ஆனாமலம் முழுமையாக மயக்கத்தை மட்டும் செய்யும், அதெல்லாம் இதுக்கு அதுக்கும் வித்தியாசம் நிறையா இருக்கிறது என்று கூறுகிறார். அடுத்து மறுபடியும் சொல்கிறார், அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறான் மற்ற சமயவாதிகள், மாயையே ஆண்மையான கிரியையை மறைத்து நிற்கும். நீங்கள் சொல்கிற மலம்லாம் இல்லை, மாயை தான் உயிரோடா இச்சா ஞான சக்தி கிரிய சக்தி எல்லாத்தையும் மறைத்து நிற்கும். தூய பருதி தன்னை சுடர்மிகில் மறைத்தார் போல போய்முகில் அகல சோதி புரிந்துடும் அதுவே போல காயமும் அகல ஞான தொழில் பிரகாசமாமே. சூரியனை வந்து மேகம் மறைக்கும் போது எப்படி சூரிய ஒளி குறையுமோ அதுபோல மாயை வந்து உயிரை மறைத்திருக்கிறது. மாயை விலகிய உடனே அந்த சூரிய ஒளி பெறுவது போல உயிர் பெற்றுவிடும். அப்படி பார்த்தோமே ஆனால் மாயா இந்த தத்துவத்தோட கூடதுக்கு முன்னாடி நமக்கு அறிவு வந்திருக்கணுமே, மாயா தத்துவத்தோட கூடியதுக்கு முன்னாடி அப்போ நமக்கு அந்த அறிவு ஞானம்லாம் வரலையே.